அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 11 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் சுவாமிநாதன். இந்திய தமிழிசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் அமெரிக்க அதிபருக்கும் கியூபா அதிபருக்கும் இடையே நடக்கும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு குறித்த விரிவான செய்திகள். இந்த சந்திப்புகள் குறித்து அதிபர் ஒபாமா தெரிவித்த கருத்துக்கள்.
As the United States begins a new chapter in our relationship with Cuba, we hope it'll create an environment that improves the lives of the Cuban people. Not because it's imposed by us, the United States, but...
பிரான்சிடமிருந்து அதிநவீன போர் விமானங்களை இந்தியா வாங்கவிருப்பது குறித்த தகவல்கள். அதைத் தொடர்ந்து ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக தொழிலாளர்களின் சமூக பொருளாதார பின்னணியை ஆராயும் பெட்டகம்.
எங்களுக்கு வந்து என் கணவர் வேணும், எனக்கு நீதி வேணும், எங்க பசங்களுக்கு அப்பா வேணும். எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் எங்க எங்க பசங்களுக்கு அப்பா கேக்குது, காத்தால கூட கேக்குது எங்க அப்பா. நான் என்ன சொல்லத்த பதில்?
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். நேரமின்மை காரணமாக இன்றைக்கு இடம்பெற வேண்டிய நேயர் நேரம் நிகழ்ச்சி இடம்பெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சாதாத் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
அமெரிக்காவின் அதிபர் பராக் ஒபாமாவும் கியூபாவின் அதிபர் ரவுல் காஸ்ட்ரோவும் இன்று பின்னேரம் பனாமாவில் சந்தித்து பேச இருக்கின்றனர். இவ்விரு நாடுகளின் அதிபர்கள் நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதென்பது கடந்த 60 இதுவே முதல் முறை. அமெரிக்க கண்டத்தில் இருக்கின்ற நாடுகள் இடையிலான மாநாட்டில் நடக்கும் அதே நேரத்தில் இடையில் இவர்களது இருதரப்பு சந்திப்பு நடக்கின்றது. நேற்று இந்த மாநாட்டின் துவக்க விழாவில் இந்த இரு தலைவர்களும் ஒருவரையொருவர் சந்தித்திருந்தனர்.
எகிப்தில் தடை செய்யப்பட்டுள்ள முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் தலைவர் முகமது பாதி மற்றும் அதன் உறுப்பினர்கள் 13 பேருக்கு எகிப்திய நீதிமன்றம் ஒன்று மரண தண்டனையை உறுதி செய்துள்ளது. குழப்பம் மற்றும் வன்முறைகளை தூண்டியதாக அவர்கள் மீது குற்றம் காணப்பட்டுள்ளது. முஸ்லிம் சகோதரத்துவ கட்சிக்கு உதவினார் என்பதுடன் பிழையான செய்திகளை பரப்பினார் என்ற குற்றச்சாட்டுகளுக்காக அமெரிக்க எகிப்து பிரஜையான முகமது சுல்தான் என்பவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவர் இன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியைச் சேர்ந்த மத போதகர் ஒருவரின் மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் பாலம் கட்டி கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு துப்பாக்கி தாக்குதலில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். தொழிலாளர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது ஆயுததாரிகள் இந்த தாக்குதலை நடத்தினர். வெளியிடங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் என்பதால் இவர்கள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த தொழிலாளர்கள் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். பலூச்சிஸ்தான் விடுதலை முன்னணி என்ற அமைப்பு இந்த தாக்குதலை தாம் நடத்தியதாக உரிமை கோரியிருக்கிறது.
சிரியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான அலெப்போவில் அரசு படையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பகுதிகள் மீது அந்த நாட்டின் கிளர்ச்சியாளர்கள் ஒரு புதிய குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுலைமானியா பகுதியில் குறைந்தது 6 பேர் பலியாகியுள்ளதாகவும் கூடுதலானோர் இடிபாடுகளுக்குள் புதையுண்டுள்ளதாகவும் சிரியாவின் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக அலெப்போ நகரின் ஒரு சில பகுதிகள் அரசாங்கத்தினரின் கட்டுப்பாட்டிலும் மற்ற பாகங்கள் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டிலும் இருந்து வருகின்றன. முன்னதாக நாட்டின் தெற்கில் உள்ள ஸ்வைதா மாகாணத்தின் வியூக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ விமானம் ஒன்றில் நடந்த சண்டையில் 20 அதிகமானோர் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது.
காஷ்மீரின் பண்டிதர் சமூகத்தாருக்கு தனி குடியிருப்பு பகுதிகளை உருவாக்கக்கூடாது என்று கோரி அந்த மாநிலத்தில் முஸ்லிம் அமைப்புகள் முழு கடையடைப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றன. காஷ்மீர் பிரிவினை போராட்டங்கள் தீவிரமடைந்ததை அடுத்து சுமார் 25 முன்பு காஷ்மீர் பகுதியிலிருந்து வெளியேறிய இந்து பண்டிதர்களுக்கு தனி குடியிருப்பு பகுதிகளை அமைக்கும் மத்திய அரசின் திட்டத்துக்கு எதிராக இந்த முழு அடைப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் வாழும் பகுதிகளுக்கு வெளியே இதுபோன்ற குடியிருப்புகளை அமைப்பது பிளவுகளை அதிகமாக்கும் என்று முஸ்லிம் அமைப்புகள் தெரிவிக்கின்றன. இந்திய ஊடகங்களிடம் பேசிய சில காஷ்மீர் இந்து அமைப்புகள் தனியான குடியிருப்பு பகுதிகளை அமைப்பது தமக்கு பாதுகாப்பை தராது என்று கூறியிருக்கின்றன.
சீன ஆட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது திபெத்திய பிக்குனியொருவர் உயிருடன் தனக்குத்தானே தீயிட்டுக் கொண்டு உயிர் விட்டுள்ளார். திபெத்தின் சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள புத்த மடம் ஒன்றின் வெளியே தன்னைத்தானே தீயிட்டுக் கொண்ட அவர் புலம்பெயர்ந்து வாழும் ஆன்மீக தலைவர் தலைலாமாவை நாடு திரும்புமாறு அழைத்தவாறே தீயிட்டுக் கொண்டதாக திபெத்திய உரிமை குழுக்கள் தெரிவிக்கின்றன. போலீசார் தீயை அணைத்துவிட்டு அவரது உடலை எடுத்துச் சென்றதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனர்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். அமெரிக்க அதிபரும் கியூபாவின் அதிபரும் சந்திப்பது குறித்து செய்தியறிக்கையில் கேட்டோம். இந்த சந்திப்பின் பின்னணி மற்றும் முக்கியத்துவம் குறித்த பிபிசியின் செய்திகளை தொகுத்து தருகிறார் சாதாத்.
பனாமாவில் நடந்து வருகின்ற அமெரிக்க கண்ட நாடுகளின் மாநாட்டின் துவக்க வைபவத்தில் அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் கியூபா அதிபர் ராவுல் காஸ்ட்ரோவும் சந்தித்திருந்தார்கள். இவர்கள் கைகுலுக்கி கொண்டதோடு நட்புடன் அளவலாவியும் இருந்தனர். அந்த மாநாட்டின் இடையிலேயே இன்று சனிக்கிழமை இந்த இரு தலைவர்களும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார்கள் என்று தெரிகிறது. அது பற்றிய உத்தியோகபூர்வமான அறிவிப்பு எதுவும் வந்திருக்கவில்லை என்றாலும் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் என்றே அமெரிக்க அதிபர் அலுவலக வட்டாரங்கள் கோடிகாட்டியிருக்கின்றன. பல தசாப்தங்களாக பகைமை பாராட்டி வந்த இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு கடந்த டிசம்பர் மாதம் முதலே கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்து வருகிறது. பனாமா மாநாடு ஆரம்பிப்பதற்கு முன்பாக அதிபர் ஒபாமா லத்தீன் அமெரிக்காவில் அமெரிக்கா கேள்வி கணக்கின்றி தலையிட்ட காலமெல்லாம் முடிந்துவிட்டது என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்போதைய சந்திப்பின் போது கியூபாவில் அரசியல் சீர்திருத்தம் கொண்டுவரப்படுவது பற்றி அமெரிக்க அதிபர் ஒபாமா பேச விரும்புவார் என்று தெரிகிறது. கியூபா மீது அமெரிக்கா விதித்திருக்கின்ற வர்த்தக தடைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படுவது பற்றியும் பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிக்கும் நாடுகளாக அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய பட்டியலிலிருந்து கியூபா நீக்கப்படுவது பற்றியும் கியூபா அதிபர் ரவுல் காஸ்ட்ரோ பேச விரும்புவார். கியூபாவில் அதிபராக இருந்த ஃபுல்ஜெனிகா பதிஸ்தாவை ஃபிடல் காஸ்ட்ரோவும் அவருடைய சகோதரர் ரவுலுமாக சேர்ந்து புரட்சி செய்து விரட்டி அடித்ததை அடுத்து 1959 கியூபாவுடனான இராஜீய உறவுகளை அமெரிக்கா துண்டித்து கொண்டிருந்தது. சோவியத் ஒன்றியத்துடன் நெருங்கிய உறவுகளை கொண்டிருந்த காஸ்ட்ரோ சகோதரர்கள் கியூபாவை ஒரு புரட்சிகர சோசியலிச நாடாக கட்டியமைத்திருந்தனர். இதற்கு முன்னால் நடந்த அமெரிக்க கண்ட நாடுகளின் மாநாட்டிலெல்லாம் கியூபா மீது வர்த்தக தடை வைத்திருந்ததற்காகவும் கியூபா இந்த மாநாட்டில் பங்கேற்க ஆட்சேபித்ததற்காகவும் அமெரிக்கா விமர்சிக்கப்பட்டு வந்திருக்கிறது. 7வது தடவையாக இந்த மாநாடு நடக்கின்ற இந்த தருணத்தில்தான் கியூபா இதில் முதல் தடவையாக பங்கேற்கின்றது. இந்த மாற்றம் வந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அமெரிக்க அதிபர் ஒபாமா கூறினார்.
I am pleased to have Cuba represented with us at this summit for the very first time. As the United States begins a new chapter in our relationship with Cuba, we hope it'll create an environment that improves the lives of the Cuban people.
கியூபாவுடனான உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை அமெரிக்கா ஆரம்பிக்கின்ற இந்த நேரத்தில் கியூபாவின் மக்கள் பலருக்கு வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய மாற்றங்கள் வரும் என்று நான் நம்புகிறேன். அமெரிக்கா இடம் தருவதால் இந்த மேம்பாடு வருகிறது என்றில்லை. கியூபாவின் மக்கள் தங்களுடைய உழைப்பாலும் திறமையாலும் அவர்களிடையிலான கலந்துரையாடலாலும் தான் இந்த நல்ல மாற்றங்கள் வந்திருக்கின்றன என்றார் அதிபர் ஒபாமா.
வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இரு தலைவர்களின் சந்திப்பு குறித்து சென்னை பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் துறையின் தலைவர் ராமு மணிவண்ணன் அவர்களிடம் பேசினேன்.
இரண்டு நாடுகள் அண்டை நாடுகள் என்று சொல்லும் பொழுது மிக நீண்ட காலத்துக்கு வந்து இரு நாடுகளுக்கும் சமூகம் பொருளாதார உறவுகள் இல்லாமல் இருப்பது என்பது மிகவும் ஒரு அரசியல் பின்னடைவு என்பதை விட மக்களுடைய ஒரு சமூக பொருளாதார உறவுகளுக்கு கூட மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருந்த காலம். அதையும் கடந்து இன்றைக்கு ஒரு சந்திப்பு என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது, வரலாற்று சிறப்பு மிக்கது என்று தான் நானும் நினைக்கிறேன்.
பனிப்போர் காலத்தில் ரஷ்யா கியூபாவில் ஏவுகணைகளை கொண்டு வந்து நிறுத்தியது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதல் நடவடிக்கையாக அமெரிக்கா பார்த்தது 1962 நடந்த விஷயத்தை. அதன் பிறகு இரண்டு நாடுகளும் சித்தாந்த ரீதியிலே பிளவுபட்டு நின்றார்கள். கியூபாவுடைய கம்யூனிச தலைவர்களான சிக்வேரா மற்றும் ஃபிடல் காஸ்ட்ரோ ஆகியவர்கள் உலகெங்கும் இருக்கின்ற கம்யூனிச இயக்கங்களால் போற்றி பாராட்டப்படுபவர்கள். கியூபா மெல்ல மெல்ல ஒரு ஜனநாயகத்திற்கும் முதலாளித்துவ பொருளாதாரத்தை நோக்கி அல்லது திறந்த பொருளாதாரத்தை நோக்கி நகர்ந்து செல்வது என்பது கம்யூனிஸ்ட் இயக்கங்களால் எப்படி பார்க்கப்படும்?
இன்றைக்கு ஒரு கம்யூனிஸ்ட் நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாட்டமைப்புகள் என்பது மிக மிக குறைந்த அளவில் இருந்தாலும் கூட உதாரணத்துக்காக பார்க்கக்கூடிய நாடுகள் என்று சொல்ல வேண்டும் என்றால் கியூபா இருந்தது என்பது உண்மை, வியட்நாம் ஒரு காலத்தில் இருந்தது உண்மை. சீனா கூட அரசியல் ரீதியாக கம்யூனிசம் பேசினால் கூட பொருளாதார ரீதியாக சிறந்த ஒரு பொருளாதார ஒரு கட்டமைப்பு என்பதை விட முதலாளித்துவத்திற்குரிய அடிப்படையான என்னென்ன கட்டமைப்புகளோ அவை சார்ந்துத்தான் அவர்களுடைய பொருளாதார அமைப்புகளும் இயங்குகின்றன. சோவியத் யூனியனின் பின்னடைவு அல்லது அவர்களின் 1990களில் பணிப்போருக்கு முடிவுக்கு வந்த நிலையில் கியூபா ஒரு தனித்துவம் வாய்த்திருந்தாலும் கூட அவர்களுக்கு முக்கியமான ரீதியும் அரசியல் சித்தாந்தம் கொள்கை ரீதியான நிலைகளை விட அவற்றையும் கடந்து அவர்கள் பேசக்கூடிய விஷயமாக இருந்தது. புவிசார் பார்வையில் இரண்டு நாடுகளுக்கும் பெரிய ஒரு பிளவு, அண்டை நாடுகளுக்கே உரிய ஒரு பிணக்கம், இதைத்தான் முக்கியமான காரணங்களாக சொல்ல வேண்டும். இன்றைக்கு சமூக ரீதியாக பிறகு கியூபாவிலிருந்து வந்து அமெரிக்காவில் 3 தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கியூப அமெரிக்க மக்கள் அவர்களுடைய ஒரு தாக்கம், பிறகு ஸ்பானிஷ் மொழி பேசும் அந்த ஒரு சமூகத்தின் தாக்கம், இவர்கள் இத்தனை சமூக ரீதியான மாற்றங்கள் நடந்த பிறகு இவ்வாறு ஒரு சந்திப்பும் இத்தகைய மாற்றங்களும் நடப்பது ஒரு இயற்கை என்பதை நான் நினைக்கின்றேன்.
இன்றைக்கு இந்த 2 தலைவர்கள் சந்தித்தாலும் கடந்த ஒரு 40-50 ஆண்டுகளில் தென் அமெரிக்கா, லாத்தின் அமெரிக்க நாடுகளில் அமெரிக்க தலையீடுகள் மிக அதிக அளவில் இருந்திருக்கின்றன. இன்றைக்கு ஜனநாயகத்தை வலியுறுத்தி பேசுகின்ற அமெரிக்கா கடந்த ஆண்டுகளில் இராணுவ புரட்சிகளை எல்லாம் நடத்தியிருக்கிறது. தென் அமெரிக்க நாடுகளில் தலைவர்களை கொலை செய்ய முயன்றிருக்கிறது தன்னுடைய உளவாளிகளை கொண்டு. இந்நிலையில் அமெரிக்காவுடைய கடந்த காலம் குறித்த பார்வை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு.
லாட்டின் அமெரிக்காவில் எல்லா நாடுகளிலும், அர்ஜென்டினாவில் தொடங்கி சில்லியில் தொடங்கி மெக்சிகோ வரை எல்லா நாடுகளிலும் அமெரிக்காவின் தலையீடு இருந்தது என்பதை ஒரு மறுக்க முடியாத ஒரு சரித்திரம், மறுக்க முடியாத மக்களின் அனுபவம். அதனால்தான் நான் இன்றைக்கு கூட உறுதியாக கியூபாவை பற்றி சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்தாலும், இத்தகைய ஒரு சிறப்புமிக்க ஒரு திருப்புமுனைக்கான ஒரு சந்திப்புகள் நிகழ்ந்தாலும் கூட ஒரு ஆழமான மனநிலையில் அமெரிக்காவுக்கு எதிரான கொள்கை ரீதியான, சித்தாந்த ரீதியான மற்றும் முழுமையான கம்யூனிசம் சித்தாந்த அடிப்படையில் இந்த உலகம் இயங்கவில்லை என்றாலும் கூட ஒரு அமெரிக்காவை சார்ந்த அல்லது முதலாளித்துவத்தை ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான ஒரு சித்தாந்தம் லாத்தின் அமெரிக்க நாடுகளில் மிக ஆழமான நிலையில் இருக்கின்றது. ஆனால் உலகமும் மாறி வருகின்றது, உலக பொருளாதார கட்டமைப்புகள் மாறி வருகின்றன. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த சந்திப்பின் மூலமாக ஒரு நெகிழ்தல், அதைத்தான் பார்க்கின்றேன். ஒரு நெகிழ்தல் என்பது அந்த பனிப்போர் அந்த முழுவதுமாக கரைந்து விடுவதில்லை, ஆனால் அந்த ஒரு நெகிழ்வு என்பது இருவருக்குமே ஒரு புரிதல் உருவாகின்றது. அரசியலை நாம் எவ்வாறு நம்முடைய அரசியலையும் சித்தாந்தத்தையும் தக்க வைக்க முடியும், அதே சமயத்தில் உலகத்தில் மாறி வருகின்ற பொருளாதார ஒரு மாற்றங்களையும் கூட நாம் உங்களுக்கு புரிதலில் கொண்டு வர வேண்டும் என்பதை. அதே சமயம் மற்றொரு ரீதியாக ஒரு எதிரி நாடாக ஒரு பாவனையிலிருந்தும் அந்த ஒரு விலகுதலுக்கும் இப்போ ஒரு சரித்திர கட்டாயம் இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய 3 தலைமுறைக்கும் மேலான மக்கள் அந்த நாட்டிலும் சென்று வாழ்ந்து கொண்டிருக்க, அவர்கள் அமெரிக்க பிரஜைகளாக இருந்தாலும் கூட கியூபர்களாக அவர்களை பார்க்கின்றார்கள். அதையும் கூட சமூக கட்டமைப்பு ரீதியாக மாற்றங்களையும் இதில் அமெரிக்க அரசாங்கம் கூட தங்களுடைய பார்வையில் மாற்றிக்கொண்டிருக்கிறது. கியூபாவில் மட்டுமே இந்த மாற்றம் இல்லை, அமெரிக்காவில் கூட ஒரு சமூக ரீதியான மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதையும் உள்ளடக்கித்தான் இந்த சந்திப்பின் அடிப்படையாக இருக்கின்றது.
பேராசிரியர் ராமு மணிவண்ணன். அடுத்த ஒரு இந்திய குறிப்பு. தற்போது பிரான்ஸ் நாட்டில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டிடமிருந்து இந்தியா 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்கும் என்று அறிவித்திருக்கின்றார். இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் குறித்த குறிப்பை அடுத்து கேட்கலாம்.
17 ஆண்டுகால இடைவெளிக்கு பின்னர் இந்திய விமானப்படைக்கு புதிதாக விமானங்களை வாங்க எடுக்கப்பட்டிருக்கின்ற முடிவு இது. போர் விமானங்களை வாங்கப் போவதாக இந்திய பிரதமர் அறிவித்திருப்பது தமக்கு பெரிய நிம்மதியை அளித்திருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தெரிவித்திருக்கிறார். வான் பாதுகாப்பு, தரையில் இருக்கும் இலக்குகளை தாக்கி அடிப்பது, கண்காணிப்பது உள்ளிட்ட பல பணிகளை செய்யத்தக்க 126 விமானங்கள் தமக்கு தேவை என்று இந்திய விமானப்படை 15 ஆண்டுகளுக்கு முன்பே அரசாங்கத்திடம் தெரிவித்திருந்தது. இதற்காக சர்வதேச அளவில் டெண்டர் விடப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்தை பெற அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த 6 வெவ்வேறு ரக விமானங்கள் போட்டியிட்டன. இறுதியில் பிரான்சின் ரஃபேல் விமானமே இந்தியாவின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்வதாக கூறி இந்திய விமானப்படை அந்த விமானத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றது. முதலில் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளின்படி 18 விமானங்கள் பிரான்சிலும் மீதமிருக்கின்ற 108 விமானங்கள் இந்தியாவிலும் தயாரிக்கப்பட வேண்டும் என்றிருந்தது. இது தொடர்பான தொழில்நுட்ப பேச்சுக்களில் கடந்த 2 ஆண்டுகளில் பல முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டிருந்தன. பின்னர் பிரான்சிடமிருந்து 36 விமானங்களை நேரடியாக வாங்க இந்தியா முடிவெடுத்திருக்கிறது. தேவைப்பட்டால் கூடுதலான விமானங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என இந்திய பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கின்றார். இந்த ரஃபேல் விமானம் ஒன்றின் விலை 120 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய்க்கும் மேல். 2 ஆண்டுகளில் புதிய விமானங்கள் விமானப்படையில் சேர்க்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சு கூறியிருக்கிறது. பிரான்சில் தயாரிக்கப்பட்ட மிராஜ் 2000 ரக விமானங்கள் ஏற்கனவே இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்படுவதால் பிரான்ஸ் தொழில்நுட்பத்தை கையாள்வது பெரிய சவாலாக இருக்காது என நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்தியாவால் சோவியத் ஒன்றியத்திடமிருந்து வாங்கப்பட்டிருந்த மிக் ரக விமானங்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாவதன் காரணமாகவும் புதிய விமானங்கள் சேர்க்கப்படாமல் இருப்பதன் காரணமாகவும் இந்திய விமானப்படையில் விமானங்களின் எண்ணிக்கை வேகமாக குறைந்திருக்கிறது. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இலகு ரக போர் விமானமான தேஜஸ் விமானப்படையில் சேர்க்கப்படுவதில் பெரும் கால தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ரஃபேல் விமானங்கள் விமானப்படைக்கு புதிய உத்வேகத்தை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இந்தியா புதிய விமானங்களை வாங்குவது குறித்த குறிப்பை தொகுத்தளித்தவர் சாதாத். இனி இலங்கை அரசியல் சார்ந்த ஒரு செவி. இலங்கையின் அரசியல் சூழல் குழப்பகரமாக இருக்கிறது என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா புறநறுவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் சமீபத்தில் தெரிவித்திருக்கின்றார். அவரது இந்த கருத்துக்கள் மேலோட்டமாக சொல்லப்பட்டதா அல்லது யதார்த்தத்தை வெளிப்படுத்தும் ஆழமான கருத்தா என்று சிலோன் டுடே பத்திரிகையின் மூத்த செய்தி ஆசிரியர் ஆனந்த் பாலகிருஷ்ணர் அவரிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இந்த கருத்து உண்மையிலேயே ஜனாதிபதியினுடைய வாயிலிருந்து வந்ததன் காரணமாக இந்த குழப்ப நிலை மிக திட்ட தெளிவாக இருப்பதைத்தான் நாம் அவதானிக்க முடிகிறது. இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே இப்படியான ஒரு மிகவும் ஒரு குழப்பமான நிலை என்றுமே காணப்பட்டிருந்தது இல்லை. இன்று எதிர்கட்சி எது ஆளும் கட்சி எது என்ற ஒரு வித்தியாசமே இல்லாத ஒரு சூழ்நிலை தற்போது நிலவுகின்ற நிலையிலே இதற்கு மேலும் தூபம் இடுவது போல இந்த எதிர்கட்சி தலைவருடைய பிரச்சனை, 19வது திருத்தச் சட்டம் போன்ற பல பிரச்சனைகள் தற்போது புதிதாக தலை தூக்கி இருப்பதையும் நாம் அவதானிக்க முடிகிறது.
ஆனால் ஆனந்த் அவர்களே, இப்போது வெளி உலகத்திற்கும் சரி உள்நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை மக்களுக்கும் அரசாங்கம் சொல்கின்ற கருத்து என்ன என்றால், ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம், 2 பிரதான கட்சிகளும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம், இதன் மூலம் நாட்டின் மக்களினுடைய நல்வாழ்வு மற்றும் சுபீட்சங்கள் முன்னெடுக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த தோற்றத்தை கொடுத்திருக்காங்க. அதுல நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
அரசாங்கம் சொல்லுகின்ற தேசிய அரசாங்கம் என்பது ஒரு இலவு காலத்த கிளியினுடைய கதையாக முடிந்து விடுமோன்றுதான் இன்று நாட்டு மக்கள் எண்ணி இருக்கின்றார்கள். ஏனெனில் ராஜபக்ச அரசின் மீது அதிருப்தியை வெளியிட்டுத்தான் குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் இந்த புதிய அரசாங்கத்தை பதவியில் அமர்த்தினார்கள். இந்த தேசிய அரசாங்கத்தின் மூலமாக வடக்கு கிழக்கு மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பது ஒருபுறம் இருக்க, நாட்டிலே நிலவுகின்ற அராஜகம், ஊழல், மோசடி என்பவற்றை கூட முடிவு கட்ட முடியுமென்று நாடளாவிய ரீதியிலே மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இன்று இவை யாவையற்றையுமே புறந்தள்ளிவிட்ட நிலையிலே இன்று எத்தகைய கோணத்திலே இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது. இந்த ஆளும் கட்சியாக இருக்கின்ற சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி இவற்றுடைய உறுப்பினர்கள் மத்தியிலே கூட இன்று தற்போதைய அரசாங்கம் சம்பந்தமாக அதிருப்தி சில மட்டங்களிலே நிலவுவதையும், சிலர் ஏற்கனவே தமது பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்திருப்பதையும், ஒருவர் ராஜினாமா செய்திருப்பதையும் கூட நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையிலே எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்ற மேதின கூட்டத்திலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை மேதின கூட்டத்திலே மேடையிலேற்றி மீளவும் அவரை பிரதமராக்குவதற்கான ஒரு இயக்கம் கூட தற்போது துளிர்விட ஆரம்பித்திருக்கின்றது. இந்த வகையிலே புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இந்த தேசிய அரசாங்கத்தை அமைப்பதில் இருக்கின்ற சவால்களை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார் என்பது ஒரு மாபெரும் கேள்வியாகவே அமைந்திருக்கின்றது.
அரசியல் சாசனத்தின் 19வது திருத்தத்தை அரசாங்கம் முன்னெடுத்தது. ஆனால் இது தொடர்பான பிரச்சனையை உச்சநீதிமன்றம் சென்றபோது அதில் உள்ள சில அம்சங்களுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தியே ஆக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துவிட்டது. அப்போ இப்படியான ஒரு சட்ட மூலத்தை கொண்டு வரும்பொழுது அதில் பல நெருக்கடிகள் ஏற்படக்கூடும் என்பதை இப்போ இந்த தேசிய அரசாங்கம் அல்லது மைத்ரிபால தலைமையிலான அரசாங்கம் உணரவில்லையா?
இவர்களுடைய நடைமுறைகளை பார்க்கும் பொழுது கடந்த 2 மாத காலத்திலே எழக்கூடிய பிரச்சனைகளை மனதில் வைத்து திட்டங்களை வகுப்பதாக இல்லை போன்றே தருகின்றது. அதில் ஒன்றுதான் இந்த 19வது திருத்த சட்டம். இங்கு மஹிந்த ராஜபக்ச சார்பிலான சில கட்சிக்காரர்கள் கூறுவது என்னவென்றால், 19வது திருத்த சட்டத்தை ஒரு தந்திரோபாயமாக பாவித்து அதன் மூலமாக தனக்கு பலத்தை கூட்டிக் கொள்வதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க முயற்சிக்கின்றார் என்பதுதான் ஒரு பரவலான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இந்த வகையிலே இந்த 19வது திருச்சட்டம் எவ்வாறு ஒரு காத்திரமான முறையிலே நிறைவேறும் என்பது கூட தற்போது கேள்விக்குரியதாக இருக்கின்றது.
சிலோன் டுடே மூத்த ஆசிரியர் ஆனந்த் பாலகிருஷ்ணன் எடுத்த சுவிக்கெட்டிகள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த ஒரு பெட்டகம், ஆந்திர காவல்துறையால் செவ்வாய்க்கிழமையன்று 20 தமிழக தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து தமிழோசையில் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். சட்ட விரோதமாக செம்மரங்களை வெட்டும் வேலையில் இவர்கள் ஈடுபட்டிருந்ததாக ஆந்திர அரசு கூறுகிறது. சுட்டுக் கொல்லப்பட்டவர்களில் பலர் ஜவ்வாது மலை அண்மித்த கிராமங்களைச் சேர்ந்தவர்கள். இந்த தொழிலாளர்களின் பின்னணியை அறிந்து கொள்வதற்காக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பல மலை கிராமங்களுக்கு சென்று திரும்பியிருக்கின்ற நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன் தயாரித்தளிக்கும் பெட்டகத்தை அடுத்து கேட்கலாம்.
திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் மிக மோசமான சாலைகளிலும் வயல் வரப்புகளிலும் பயணம் செய்தால்தான் இந்த முருகபாடி கிராமத்தை அடைய முடியும். இளம் மனைவி தஞ்சி அம்மாளையும் 2 குழந்தைகளையும் விட்டுவிட்டு ஆந்திர செம்மர கடத்தல் தடுப்புத்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் இறந்து போயிருக்கிறார் முனுசாமி. ஓலை குடிசையில் வசிக்கும் தஞ்சி அம்மாளின் கழுத்திலும் கையிலும் ஏதுமில்லை. துப்பாக்கிச் சூட்டில் இறந்து போன முனுசாமியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு அளிக்கும் உதவித்தொகையான 3 லட்சம் ரூபாயை அளிப்பதற்காக வெள்ளிக்கிழமையன்று அங்கு வந்தார் மாநில அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியம். கடும் ஏழ்மையில் வசித்த போதும் தமிழக அரசு அளித்த உதவித்தொகையை முதலில் வாங்க மறுத்துவிட்டார் தஞ்சியம்மாள். கடுமையான பயணத்தை மேற்கொண்டு அந்த இடத்திற்கு வந்திருந்த அமைச்சர் அங்கிருந்த அதிகாரிகளிடம் காசோலையை அளித்துவிட்டு திரும்பிச் சென்று விட்டார். பிறகு அதிகாரிகளும் ஆளும் கட்சியின் பிரமுகர்களும் தஞ்சியம்மாளை வெகுநேரம் சமாதானம் செய்து அந்த காசோலைகளை அவரிடம்
அளித்தார்.
வயதான முனுசாமி 10ஆம் வகுப்பு வரை படித்தவர். வயதான தாய், மனைவி, 2 குழந்தைகளுடன் அந்த பின்தங்கிய கிராமத்தில் கிடைத்த வயல் வேலை, கிணறுகளை பழுது பார்ப்பது போன்ற வேலைகளை செய்து வந்தவர். ஆனால் அந்த திங்கட்கிழமை என்று வேலைக்கு சென்ற கணவர் வீடு திரும்பவில்லை என்கிறார் தஞ்சியம்மாள்.
அது யார் இன்னும் போறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்டாப்லர் வேலைக்கு போவாரு, வேற எதுனா கேணி வேலை செய்வாரு, மேஸ்திரி வேலை செய்வாரு, கூப்பிட்ற வேலைக்கு செய்வாரு. நான் அரிசி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு ரேஷன் கடையில மத்தியானம், திங்கட்கிழமை மத்தியானம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மத்தியானம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு போலீஸ் வீட்டாண்டு வந்து இது உங்க வீட்டு கணவரா இது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டாண்டு வந்து போலீஸ்காரு தெரிவிச்சு போயிருக்கோம். எங்களுக்கு தெரியும்.
தமிழக அரசும் பிற அரசியல் கட்சிகளும் அளித்திருக்கும் உதவித்தொகையை கொண்டு 2 குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் தஞ்சியம்மாள். அவர் மட்டுமல்ல, ஆந்திர மாநில சிறப்பு அதிரடிப்படையின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட எல்லா குடும்பங்களின் நிலையும் கிட்டத்தட்ட இதுதான். ஏப்ரல் 7ஆம் தேதி என்ற அதிகாலை 5 மணிக்கு நடந்ததாக சொல்லப்படும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்களில் 12 பேர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், 7 பேர் தர்மபுரி மாவட்டத்தையும் 1வர் சேலம் மாவட்டத்தையும் சேர்ந்தவர். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 12 பேரில் 7 பேர் ஜவ்வாது மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் முருகபாடி, வேட்டகிரிபாளையம், படவேடு, காந்திநகர் கிராமம், காலசமுத்திரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள், 4 பேர் ஜவ்வாது மலையின் மேலிருக்கும் மேல உப்புசானூர் என்ற உள்ளடங்கிய கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். படவேடு என்ற கிராமத்தில் அருகருகில் இருக்கிறது சசிகுமார், முருகன் ஆகியோரின் வீடுகள். இந்த 2 பேருமே நண்பர்கள். 38 வயதாகும் முருகனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கின்றன. 10ஆம் வகுப்பு வரை படித்தவர் செம்மர கடத்தலுக்கெல்லாம் செல்லும் ஆள் இல்லை என்கிறார் அவருடைய தந்தை மாணிக்கம்.
நம்ம பிள்ளை எப்பவுமே அந்த தொழிலுக்கு போனது கிடையாதே, பயின்ட்டு வேலைக்கு தானே போனது. இதுக்கு மேல போயிருந்தா கூட நம்ம நம்பலாம், எப்பவும் போவாதால எப்படி போயிருப்பாங்க.
வேலைக்கென்று சென்றவர் கண்டதுண்டமாக வீடு திரும்பினார் என்கிறார் முருகனின் மனைவி.
நான் போய் வேலைக்கு போயிட்டு வரேன் தான் சொல்லிட்டு போனாங்க, வேற எதுவுமே சொல்லலையே. போன் பண்ணா போன் எடுக்கல, நான் போன் பண்ணி பார்த்தா மொத்தமே சுவிட்சாப்பா இருக்குது, 2 சிம் இருக்குது. அதுல எத்து எங்கத்தான் போட்டு வச்சு நாசம் பண்ணாங்களோ, ஆளைத்தான் நாசம் பண்ணாங்கன்னா போனுங்களா கூட நாசம் பண்ணி கந்துலாக்கி கண்ணன் துடமா வெட்டி உசுன்னுறே கிடையாது யாருக்குமே. காலை கையெல்லாம் வெட்டி வெட்டி அப்படியே வச்சு கட்டி குத்துக்குறாங்க. அது மறுபடியும் வாங்கி நாங்க என்ன பண்றதுனாங்க.
அவர் வீட்டிற்கு அருகில் இருக்கும் சசிகுமாருக்கு 2009ஆம் ஆண்டில் தான் திருமணம் ஆகியிருக்கிறது. 4 வயதிலும் 2 வயதிலும் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். 1 ஏக்கர் நிலம் இருந்தாலும் மழை இல்லாததால் விவசாயம் செய்ய முடியவில்லை. அதனால் மகன் பெயிண்டர் வேலைக்கு செல்வான் என்கிறார் அவருடைய தந்தை அண்ணாமலை. தந்தை எங்கே என்று கேட்கும் குழந்தைகளுக்கு நான் என்ன பதில் சொல்வது என்று கேட்கிறார் சசிகுமாரின் மனைவி முனியம்மா.
வாயில் வந்து விஷமே ஊற்றி மூஞ்சிதான் கருத்து போச்சு. எதுவுமே என்னால் வந்து உங்கள் தான் நம்ம கணவர் ஆயில் எங்கள் பசங்க இட்டு போய் காமிச்சு எங்கள் அப்பா இல்லை சொல்லுது. எங்களுக்கு வந்து எங்கள் கணவர் வேணும், எனக்கு நீதி வேணும், எங்கள் பசங்களுக்கு அப்பா வேணும். எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் எங்கள் பசங்களுக்கு அப்பா கேட்குது, காத்தால் கூட கேட்குது எங்கள் அப்பா. நான் என்ன சொல்லத்த பதில்? இப்போ எங்களுக்கு யார் சம்பாதிச்சு பார்த்து எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் எங்கள் பசங்களுக்கு அப்பா வேணும், எனக்கு கணவர் வேணும்.
தங்களுடைய மகன் மரம் வெட்டும் வேலைக்கு செல்வான் என்பது தங்களுக்கு தெரியவே தெரியாது என்கிறார்கள் 2 குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும். யாரோ இருவரையும் ஆசை காட்டி மரம் வெட்டும் வேலைக்கு அழைத்துச் சென்று விட்டார்கள் என்கிறார் சசிகுமாரின் தந்தையான அண்ணாமலை.
யாரோ பெயிண்ட் அடிக்கு தான் இப்போ வைக்கிறான் காட்டினேன் சார். யாரோ அது மாதிரி போகலாம், வேலைக்கு போகலாம், வாடாங்க அதிகமாக சம்பளம் தராங்கன்னு போய்க்கிறானுங்க சார். இங்கே 400 ரூபா தானே வாங்குறேன், வா இங்கே 1000 ரூபா தரேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு எங்களை கூட்டிக்கிட்டு போய் பஸ்ஸில் போகும்போது அப்படியே ஃபோன் பண்ண மாதிரி வந்து அப்படியே மடக்கி கப்புன்னு கையை கட்டி அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க.
இதில் வித்தியாசமானது மகேந்திரனின் கதை. இந்த துப்பாக்கிச் சுட்டில் கொல்லப்பட்ட மற்றொரு நபரான மகேந்திரன் 12ஆம் வகுப்பு வரை படித்தவர். தொலைநிலை கல்வி மூலம் பட்டப்படிப்பும் படித்து வந்தார். இதை தவிர தமிழக காவல்துறை சமூக காவல் பணிகளுக்காக இளைஞர்களுக்கு அளிக்கும் பயிற்சிகளையும் பெற்றிருக்கிறார் மகேந்திரன். குழாய்களை சரி செய்யும் வேலை பார்ப்பவரை யாரோ இந்த வேலைக்கு அழைத்து சென்று விட்டார்கள் என்கிறார் அவரது சகோதரர்.
வேலைக்கு போனது வந்து பிளம்பர வேலைக்கு போவன் வந்து ஆல்ரெடி பிளம்பர வேலையில் தான் இருக்கான் அவன். மெட்ராஸில் பிளம்பர் அதான் வேலைக்கு போகிறோன்றது தான் சொல்லிட்டு போனாங்க வீட்டில் எல்லாருக்கும். அது வந்து யாருன்னு எங்களுக்கே இது வரைக்கும் நியூஸ் கிடைக்கல. நாங்களும் யாரும் விசாரிச்சு பார்த்துட்டோம், எதுவுமே எங்களுக்கு தெரியல. இன்னமும் எதுக்கு இது மாதிரி போயிருக்காங்கன்னும் போது யார் இது பண்ணது அப்படின்றது எங்களுக்கு எதுவுமே தெரியல.
இந்த துப்பாக்கிச் சுட்டில் கொல்லப்பட்ட பழனி பிஎட் படித்துவிட்டு தனியார் பள்ளிக்கூடம் ஒன்றில் சில நாட்கள் ஆசிரியராகவும் பணியாற்றினார் என்கிறார் அவருடைய சகோதரர். இவருக்கு குழந்தை பிறந்து 40 நாட்களே ஆகியிருக்கிறது. இந்த துப்பாக்கிச் சுட்டில் கொல்லப்பட்ட மூர்த்தியும் 8 மாத குழந்தையை விட்டு சென்றுள்ளார். இவர் ஊராட்சி மன்ற தேர்தலில் நின்று தோற்றவர். கொல்லப்பட்ட மற்றொரு நபரான பெருமாளுக்கு 3 குழந்தைகள். ஜவ்வாதமலையின் அடிவாரத்தில் வசிக்கும் இந்த 7 பேரின் குடும்பத்தினர் அனைவருமே சொல்லும் ஒரே தகவல், இவர்கள் எங்கே வேலைக்கு சென்றார்கள் என்பது தங்களுக்கு தெரியாது என்பதுதான். இவர்கள் பேருந்தில் செல்லும் போது நகரி அருகில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது. அப்போது இவர்களுடன் சென்று கைது செய்யப்படாமல் தப்பிய சேகர் என்ற நபரை விசாரிக்க வேண்டும் என்கிறார்கள் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள்.
தலைமாரி ஆயிட்டான் சார், அவன் குடும்பம் இருக்கு, ஆனா அவன் வந்து அப்ரூவ் ஆயிட்டான். இன்னைக்கு வந்து அவங்க இதுக்கு விசாரணை வைக்கிறாங்க. அவன் சேகர் என்ற ஆந்திரா கவர்மெண்ட் கூட அவன் லிங்க் இருக்கான். அது அவன் புடிச்சா தான் இவன் எப்படி இந்த 7 பேர் எப்படி போனாங்க
கொல்லப்பட்ட 7 பேரில் பழனியின் உடல் மட்டும் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற 6 பேரின் உடல்கள் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கின்றன. இப்படி வழக்கு தொடுக்கப் போவதே எங்களுக்கு தெரியாது என்பதால் நாங்கள் உடலை எரித்துவிட்டோம் என்கிறார்கள் பழனியின் குடும்பத்தினர். தற்போது கொல்லப்பட்டிருக்கும் 20 பேரை தவிர 3 பேர் கடந்த 2014ஆம் ஆண்டில் மே மாதம் கொல்லப்பட்டனர். அதற்கு பிறகு ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தற்போது கொல்லப்பட்டிருக்கும தற்போதும் மிக பரிதாபமான சூழலில்தான் வாழ்ந்து வருகின்றனர். ஜவ்வாத் மலையிலிருந்து போளூருக்கு வரும் வழியில் உள்ள தரணியார் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ், விஜயகாந்த், சிவா என்ற இந்த மூன்று பேரும் சேஷாச்சலம் வனப்பகுதியில் 2014 மே மாதம் 27 கொல்லப்பட்டனர். இவர்கள் மூன்று பேருமே 20 இருந்தவர்கள். எந்த உதவியும் இல்லாத நிலையில் இவர்களின் குடும்பத்தினரின் வாழ்க்கை மிக சிரமமாக கழிந்து கொண்டிருக்கிறது. தற்போது கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு அரசு நிதியுதவிகளை வழங்கி வரும் நிலையில் தங்களுக்கும் ஏதாவது உதவிகளை செய்ய வேண்டும் என்கிறார் 2014 கொல்லப்பட்ட விஜயகாந்தின் மனைவி பவித்ரா.
ரொம்ப கஷ்டம் சார், ரெண்டு பெண் குழந்தைகள் வச்சுன்னு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் ஆகல. 1 ஆகுது சார், 10 ஆகுது, எந்த நடவடிக்கையும் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு செய்யலை. நாங்கள் நாடி போனாலும் எங்களுக்கு செய்ய மாட்டேன்றாங்க. சின்ன வயசில் இப்படி ஆகிட்டேன்னு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். எந்த குடும்பம் வாங்குறோம் சார் நாங்கள். எங்கள் வீட்டுக்காரருந்து அம்மா கஷ்டமே வந்திருக்காது. ரொம்ப பெண் குழந்தைங்களை வச்சுன்னு கஷ்டப்படுறோம்.
செம்மரக்கடத்தலுக்கு பின்னால் இருக்கும் பெரும் புள்ளிகளையும் ஏழை தொழிலாளர்களுக்கு வலைவிரிக்கும் ஏஜென்ட்களையும் பிடிக்கும் வரை ஜவ்வாத் மலையிலும் அதன் அடிவாரத்திலும் இம்மாதிரி அழுகை சத்தம் ஓயாது என்றுதான் தோன்றுகிறது.
நம்ம சென்னை செய்தியாளர் முரளிதரன் தயாரித்த பட்டயத்தை கேட்டீர்கள். இறுதியாக விளையாட்டு தொடர்புடைய ஒரு செய்தி. உலகில் மிகவும் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் வரிசையில் இடம்பெற்றிருக்கின்ற ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களுக்கு இடையே லண்டன் தேம்ஸ் நதியில் நடக்கும் படகு போட்டி மிக முக்கியமானதொரு கலாச்சார மற்றும் விளையாட்டு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பல தசாப்தங்களாக நடந்து வரும் இந்த படகு போட்டியில் இந்த ஆண்டுதான் முதல் முறையாக ஆண்களுக்கான படகு போட்டி நடக்கும் அதே நாளில் அதே தடத்தில் பெண்களுக்கான படகு போட்டியும் நடத்தப்படுகிறது. இது பற்றிய மேலதிக விவரங்களை தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
ஆக்ஸ்போர்டு மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்கள் இடையிலான படகு போட்டியில் லண்டனின் தேம்ஸ் நதியில் 4 தூர படகு போட்டியில் பெண்கள் பங்கேற்றுள்ளனர். கடந்த 87 வருடங்களாக இந்த பல்கலைக்கழகங்களின் பெண்கள் படகு போட்டிகளில் பங்கேற்று வந்துள்ளார்கள் என்றாலும் ஆண்களுக்குரிய அதே நாளில் அதே தடத்தில் பெண்கள் பங்கேற்பதென்பது இதுவே முதல் முறை. 1927 ஆக்ஸ்போர்டு மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பெண்கள் படகு போட்டிகளில் பங்கேற்க ஆரம்பித்தது முதலே ஆண்களுக்கான படகு போட்டியில் வழங்கப்படும் சலுகைகள் முதல் கடைபிடிக்கப்படும் நியமங்கள் வரை சமமாக பெண்களுக்கும் வழங்கப்பட வேண்டுமென பெண்கள் அணியினர் தொடர்ச்சியாக கோரி வந்தனர். ஆனால் பல தசாப்தங்களின் பின்னர் தற்போதுதான் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தின் விளைவாக பிரித்தானியாவில் விளையாட்டுத் துறையில் எஞ்சியிருந்த ஆண் பெண் பாராபட்சமும் தகர்த்தப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. ஆண்களின் படகு போட்டிக்கு வழங்கப்படும் வாடிக்கையாளர் அனுசரணை மற்றும் போட்டிகளின் நேரடி தொலைக்காட்சி ஒளிபரப்பு வாய்ப்புகளும் சம அளவில் பெண்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளமை மிகவும் சிறப்பான ஒரு விடயமாக உள்ளது. பங்கு பெற்றும் பெண்களுக்கான படகு போட்டிகளில் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனைகளும் குறிப்பிடத்தக்கது. அனைவராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படகு போட்டியை மில்லியன் கணக்கானோர் கூடி கண்டுகளிக்கின்றனர்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசையத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.